நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன் வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேர்ந்த நெருமை காக்கவே, சமாதியிற் சேர்ந்த நெருமை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய சத்சங்கத்தை கேள்வி பதில்களாக அமைத்துக் கொள்வோம் என்று இருக்கின்றேன். ஏனென்றால் 4-5 கேள்விகள் சாதகர்களிடம் இருந்து வந்திருக்கின்றது. அந்த கேள்விகளை முதலில் சொல்லி அந்த சத்சங்கத்தை நான் ஆரம்பிக்கின்றேன். கொஞ்சம் வித்தியாசமாக, ஏனென்றால் எல்லாம் தொடர்பான கேள்விகள் ஒன்றுடன் ஒன்று. முதலாவது கேள்வி, அன்பென்றால் பாபாஜி, பாபாஜி என்றால் அன்பு என்று பாபாஜியின் வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை பற்றிய சிறிய மேலதிக தகவல் நன்றாக இருக்கும் என்று ஒரு அன்பர் கேட்டிருக்கின்றார். ரெண்டாவது கேட்டிருக்கின்றார், நாங்கள் இந்த உலகியலில் இருந்து வாழ்கின்றோம், உலகத்தில் இருந்து வாழ்கின்றோம், பாபாஜி பலவற்றை எங்களுக்கு இந்த புத்தகங்கள் மூலம், இந்த வாய்ஸ் ஆஃப் பாபாஜி மூலமாகவும் சாதனை மூலமாகவும் தந்திருந்தாலும் அவற்றை நாங்கள் சரியாக கடைப்பிடிக்க முடியாத கட்டத்தில் எங்களுக்கு என்ன நடக்கின்றது என்பது அவருடைய கேள்வி. மூன்றாவது கேள்வி, கிரியா யோகத்தில் எங்களுடைய சங்கங்களில் உருவ வழிபாடுகளும் நடைபெறுகின்றது, அதை பற்றிய ஒரு சிறிய விளக்கம் தேவை என்று ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கின்றது. அதைவிட பாபாஜி எங்களுடன் சேர்ந்து பயணிக்கின்றார் எங்களுடைய சாதனையில் என்று நீங்கள் மீண்டும் மீண்டும் கூறுகின்றீர்கள், புத்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில், அதை பற்றிய ஒரு சிறிய விளக்கம் கூடுதலாக தேவை என்றும் ஒரு அன்பர் கேட்டிருக்கின்றார். இந்த 4 கேள்விகளையும் வைத்து நாங்கள் இதற்கு பாபாஜியுடன் சேர்ந்து விடை காணப் போகின்றோம் இன்றைய சத்சங்கத்தில். அதற்கு முதலாக இந்த 4 கேள்விகளுக்கும் 2 சித்த பாடல்கள் கூட உறுதுணையாக இருக்கின்றது, அந்த பாடலை பாடி இந்த சத்சங்கத்துக்குள் செல்வோம், அது சரியாக இருக்கும் என்று மனதில் பட்டது. ஓடியோடி ஓடியோடி உட்கலந்த ஜோதியே, நாடி 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 நாட்களும் கழிந்து போய், வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள், கோடி 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 எண்ணிறந்த கோடியே. இது ஒரு சித்தர் பாடல். அடுத்த பாடல், அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிவிலார், அன்பே சிவமாவது என்று அறிந்த பெண் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே என்று இன்னொரு பாடல். இது ரெண்டையும் எங்களுடைய இந்த 4 கேள்விகளோடையும் சம்பந்தமாக வருவதால் அதை பாடி சித்தர் வணக்கம் செய்து இதற்குள் செல்கின்றேன். முதலாவதாக பாபாஜி என்றால் அன்பு, அன்பு என்றால் பாபாஜி, லவ் இஸ் பாபாஜி, பாபாஜி இஸ் லவ். அதை பற்றிய சிறிய விளக்கம். அதே விளக்கம் சைவ சித்தாந்தத்திலும் அன்பே சிவம் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது இந்த சித்தர் பாடலிலும் இருக்கின்றது. ஆகவே அன்பு என்பது மதம் மொழி அற்ற ஒன்று. அது எல்லா இடமும் பாவிக்கப்படுவது, எல்லா இடமும் உணரப்படுவது. ஆகவேதான் அன்பே பாபாஜி, பாபாஜியே அன்பு என்பதில் சிறிய விளக்கம் அதற்கு தரும்படி கேட்ட சாதகருக்கு, அதை நாங்கள் உணர்வு நிலையில்தான் பெற வேண்டும். அதற்கு உதாரணம் கூறுவதென்றால் தாய் அன்பை கூறலாம். அது எப்படி? நாங்கள் குழந்தைகளாக இருக்கும்போது தாயில் அன்பு வைக்கின்றோம். அது எல்லா அன்பையும் விட பெரிய அன்பு என்று எங்கள் இந்த உலகத்தில் எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் நாங்கள் அதை அனுபவித்திருக்கின்றோம் எல்லா ஆன்மாக்களும் சிறிய வயதில் குழந்தைகளாக. தாய் அன்பு, அந்த தாய் அன்பு எங்களுக்கு, இந்த தாயில் அன்பு வருவதற்குரிய காரணம் என்னவென்றால், எங்களுக்கு தாய் எப்பவும் பாதுகாப்பாக இருப்பாள் என்று எங்களுடைய அறிவு என்றது செயல்படும் முதலே அந்த குழந்தைக்கு தெரிய வருகின்றது. ஆகவே தாயை சுற்றி, தாயின் கண்காணிப்பில் எங்கேயும் தவண்டு விளையாடி கொண்டிருக்கும் குழந்தைகள் தாயின் கண்காணிப்பில் இருந்து விலத்தி போவாது. ஏனென்றால் அந்த தாய் தங்களை பாதுகாத்து கொள்வாள் என்று அந்த குழந்தை பிள்ளைக்கு அறிவு இல்லாத போது, அறிவு நிலை இல்லாத போது கூடி அந்த உணர்வு நிலை இருக்கின்றது. அதே போல்தான் பாபாஜியின் அன்பு. பாபாஜி எங்களுக்கு தாயாக, தகப்பனாக, குருவாக, கடவுளாக, நண்பராக, எல்லாமாகவும் இருக்கின்றார். அதை இந்த அன்புக்கு தாயை மாத்திரம் வைத்தே அதை விளங்கிக் கொள்ளலாம். மற்றையவற்றை நாங்கள் சிந்திக்க தவறினாலும், ஆகவே நாங்கள் பாபாஜியின் அரவணைப்பில், பாபாஜியை இந்த பாபாஜியின் வட்டத்தை விட்டு விலத்தாது, அவருடைய அரவணைப்பில் எப்போதும் அவருடைய கண்காணிப்பில் இருப்போமாக இருந்தால் எங்களுக்கு ஒருவிதமான துயரங்களோ துன்பங்களோ ஆபத்துக்களோ வராது. அதில் உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும், உணர்வு வேண்டும். அந்த உணர்வை நீங்கள் உங்களுடைய சாதனை மூலமும், நீங்கள் பாபாஜியின் பஞ்சாட்சர மந்திரத்தை உங்களுக்கு தேவையான நேரம் என்றாலும் சரி, மினிமம் அல்லது எப்போதுமாவது அந்த ஐந்தெழுத்து மந்திரமான ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் என்ற மந்திரத்தை மனதில் சொல்லிக் கொண்டிருப்பீர்களாக இருந்தால் நீங்கள் பாபாஜியிடம் இருந்து விலத்துவதற்கு சந்தர்ப்பமே இல்லை. அதுபோலத்தான் சைவ சித்தாந்தத்தில் கூட பாபாஜியின், சிவனின் குழந்தையாகிய பாபாஜி சிவ மந்திரத்தை கூட, அதான் பெரிய மந்திரமே, அதை கூட ஐந்தெழுத்து மந்திரமான சிவாய நம இவை சொல்லிக்கொண்டே நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம். ஆகவே எங்களுடைய யோகத்தில் பாபாஜியின் மந்திரம் உங்களுக்கு பாதுகாப்பை தருகின்றது. அதைத்தான் நான் அந்த அன்பருக்கு சொல்ல விரும்புகின்றேன். அன்பென்றால் பாபாஜி, பாபாஜி என்றால் அன்பு. ஆகவே அது உணர்வில் வர வேண்டியது. உங்களுடைய சாதனை மூலம் அது உங்களுக்கு கிட்டும், அல்லது அந்த அவருடைய மந்திர ஜபத்தை சொல்வதால் கிட்டும். அதை தொடர்ந்து தொடர்ந்து செய்து பாபாஜியின் அருகில் இருந்து கொள்ளுங்கள் என்பது, அன்பு அரவணைப்பில் இருந்து கொள்ளுங்கள் என்பது என்னுடைய கருத்து அந்த சாதகருக்கு. அடுத்ததாக கேள்வி வந்திருக்கின்றது குடும்பத்தை வைத்து. அதாவது நாங்கள் குடும்பத்தில் இருக்கின்றோம், குடும்பத்தில் இருந்து செல்லக்கூடிய யோகா இந்த கிரியா யோகம். ஆனால் குடும்பத்தில் இருக்கும்போது அந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு, குடும்பத்திற்கும் பாபாஜியின் கிரியா யோகத்திற்கும் இதைய சிறிய விளக்கத்தை கேட்டிருந்தார். அவர் என்னத்தை கேட்கின்றார் என்பது எனக்கு தெரிகின்றது. அவர் நேரடியாக என்னுடன் பேசியிருந்தார். ஆகவே அவருக்கு புரியும் பாணியை சொல்கின்றேன். எங்களுடைய குடும்பத்தை எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால், நாங்கள் தாய், தகப்பன், பிள்ளைகள், மனைவி, பிள்ளைகள் மனைவி என்றெல்லாம் இணைப்பில் இருக்கின்றோம். அதற்கு மேலாக நண்பர்கள், சொந்த பந்தங்கள், உலகிய மக்கள் என்று இருக்கின்றோம். ஆனால் இவர்களுடன் எல்லோருடமும் நாங்கள் உலகியலில் வாழும்போது சந்தோஷம், துக்கம், சண்டை, சச்சரவு என்று எல்லாமே நடைபெறும். ஆகவே சிறிய காலத்தின் பின் அல்லது சிறிய காலத்திற்கு நாங்கள் அவர்களுடன் அன்பாக இருப்போம், கோபமாக இருப்போம், அதற்கு பின் மேலும் அன்பாக இருப்போம் அல்லது பேசவே மாட்டோம். அப்படி பல நிகழ்வுகள் நடைபெறுகின்றது எங்களுடைய குடும்பத்துக்குள், அதாவது எங்களுடைய வாழ்க்கைக்குள். ஆனால் இறைவனை அல்லது பாபாஜியை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், நாங்கள் இறை தத்துவங்களை படிக்கின்றோம், பாபாஜி எங்களுக்கு கிரியா சாதனையை வகுத்து கொடுத்திருக்கின்றார். நாங்கள் அதை செய்கின்றோமோ இல்லையோ, பாபாஜியின் 1008 தர மந்திரத்தை எழுதியவுடன் தீட்சை பெறுவதற்கு பாபாஜியுடனுடைய ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டோம். அந்த இணைப்பை நாங்கள் டெலிகம்யூனிகேஷன் என்று எங்களுடைய தீட்சையில் நான் வர்ணிப்பது வழக்கம். ஆகவே அந்த கம்யூனிகேஷன், ஸ்பிரிச்சுவல் கம்யூனிகேஷன் என்று சொல்லும் ஆன்மீக தொடர்பினை பாபாஜியுடன் ஏற்படுத்திவிட்டால், நாங்கள் பாபாஜியின் ஈர்ப்பு சக்தியில் இயங்கத் தொடங்கி விடுவோம் என்பதுதான் அதன் பாரம்பரிய கருத்து. அப்படி நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் போது நாங்கள் பாபாஜியின் பயிற்சியை, சாதனையை தொடர்ந்து செய்வதாக உறுதிமொழி எடுத்துத்தான் அந்த சாதனையை பயின்றோம். இருப்பினும் எங்களுடைய உலகியல் காரணமாக, எங்களுடைய மாயை காரணமாக எல்லோரும் 100% அந்த பயிற்சியை செய்வதில்லை என்பதும் உண்மை. இருப்பினும் சிறிய அளவாவது சிலர் செய்கின்றனர். இருப்பினும் நீங்கள் சிறிய அளவாவது செய்தாலும் சரி, நீங்கள் செய்யாவிட்டாலும் சரி, நீங்கள் பாபாஜியின் குழந்தைகளே என்பதை மறந்து விடாதீர்கள். அதுதான் அந்த முதல் கேள்வியில் வந்த கேள்வி. அதான் நான் சொன்னேன், இன்றைய சத்சங்கம் ஒரு தொடர் சத்சங்கம் அன்று. அன்பே பாபாஜி, பாபாஜியே அன்பு என்ற அந்த அன்பு இணைப்பில் நீங்கள் உங்களுடைய 108 தரம் பாபாஜியின் பஞ்சாட்சர மந்திரத்தை எழுதியவுடன் பாபாஜியினுடைய தொடர்பை ஏற்படுத்தி விட்டீர்கள். அதில் நீங்கள் சரியாக அந்த கடைப்பிடித்து அந்த நிலையில் உங்களுடைய பயிற்சியை மேற்கொண்டாலும் சரி, கொள்ளாவிட்டாலும் சரி, நீங்கள் பாபாஜியின் குழந்தை தான் இந்த உடலில். ஆகவே அவர் உங்களை வெறுக்கப் போவதில்லை. அதுதான் இங்கு அந்த அன்பர் கேட்டதுக்குரிய கேள்வி, மறுமொழி. ஆகவே பாபாஜியின் சாதனையை நீங்கள் ஒழுங்காக செய்யாவிட்டாலும் அல்லது அறவே செய்யாவிட்டாலும், பாபாஜி உங்களுடைய உலகியல் வாழ்க்கையில் உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்களுடன் கோவப்படுவது போலவோ அல்லது உங்களை ஒதுக்கி வைப்பது போலவோ, பாபாஜி என்றைக்கும் உங்களை ஒதுக்கி வைக்க மாட்டார். இது திண்ணமான ஒரு முடிவு, அதை எல்லோரும் அறிய வேண்டும். ஆகவே பாபாஜியின் இணைப்பில் நீங்கள் எப்போதும் இருந்து கொள்கின்றீர்கள். நீங்கள் குழந்தையைப் போல் தாயின் அரவணைப்பில் இருந்து சிறிய தூரம் விலகிவிட்டாலும், தாய் உங்களை கண்டவுடன் எத்தனை வயதிலேயும் அதே அன்பை காட்டுவாள் போல, பாபாஜி கூட நீங்கள் விலத்தி கொண்டு போனாலும், உங்களுடைய மாயை நிமித்தமாக ஒரு நேரத்தில் நீங்கள் அதை உணர்ந்து திரும்பி வரும்போது உங்களை தாயாக அணைத்து கொள்வார். ஆனால் முடிந்தளவு அதிலிருந்து விலத்தி செல்லாது அவருடைய இணைப்பிலேயே இருந்து கொள்வதுதான் உங்களுடைய சாதனைக்கும் ஆன்மீகத்திற்கும் சிறந்ததென்று அந்த அன்பருக்கு சொல்லுகின்றேன். அது ஒரு கேள்வி, அதற்குரிய பதில் அந்த முறையில் இன்று வழங்கப்படுகின்றது. அடுத்த கேள்வி இருக்கின்றது, பாபாஜியின் கிரியா யோகத்தில் உருவ வழிபாடு என்று ஒன்று உண்டு, அதற்குரிய சிறிய விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி. சிலர் அதை வைத்து மனம் குழம்புகின்றார்கள். ஆனால் இதில் நீங்கள் அடித்தளமாக என்னத்தை புரிய வேண்டுமென்றால், சைவ சித்தாந்தத்திலும் அது திறமையாக சொல்லப்படுகின்றது. இறைவன் சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு வருகின்றான். சொரூப நிலையை ஒருவரும் அறிய முடியாத நிலை, மானிடர்கள் நினைத்தும் பார்க்க முடியாத நிலை, இறைவனை அந்த நிலையில் சந்திப்பது அது சொரூப நிலை, அவனுக்குரிய நிலை. அந்த இடத்திலிருந்து மனிதர்களுக்கு அருள் பாலிக்க முடியாதென்று சைவ சித்தாந்தத்தின்படி இறை கீழே தடத்த நிலை என்ற சொல்லு இடத்திற்கு வருகின்றது என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது. அந்த தடத்த நிலைக்கு வந்துதான் இறைவன், பதி எங்களுக்கு ஐந்தொழில்கள் மூலம் இந்த தனு கரண புவன போகங்களால் எங்களுடைய உடல் கருவிகள் உலகம் உலக பொருட்கள் சிருஷ்டிக்கப்பட்டு நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்குரிய ஐந்தொழில்களையும் அவன் புரிகின்றான். ஆகவே இறைவன் அந்த நிலைக்கு வந்து அந்த ஐந்தொழிலை புரியும் போது மூன்று முக்கியமான நிலைகளை அந்த ஐந்தொழில்களுடன் சேர்ந்து அதையும் செய்கின்றான். அது என்னவென்றால் உருவ வழிபாடு, அருவுருவ வழிபாடு, அருவ வழிபாடு. இது சைவ சித்தாந்தத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே எந்த ஆன்மாக்கள் என்றாலும் ஏதோ ஒரு பிறப்பில் இந்த வழிபாடு மூலமாகத்தான் வழிபாடு அற்ற நிலை ஒன்றுக்கு செல்ல முடியும் என்பது அந்த அன்பருக்கு தெரிய வேண்டும். ஆகவே ஒவ்வொரு சாதகர்களும் ஒவ்வொரு பக்குவ நிலையில் இருப்பார்கள். எல்லோரும் ஒரே கூட்டத்தில் இருப்பார்கள். ஆனால் ஒவ்வொருவருடைய நிலையும் ஒவ்வொருவராக இருக்கும். ஆகவே நாங்கள் இந்த நிலையை பார்க்கும்போது அந்த சாதகர்களின் நிலையை பார்க்கும்போது அந்த சாதகர்களுடைய கூட்டத்தில் இருந்து ஒவ்வொருவருடைய நிலையும் ஒவ்வொருவராக இருக்கும்போது அதில் சிலர் உருவ வழிபாட்டை மேற்கொள்ளும் நிலையில் இருப்பார்கள், சிலர் அருவுருவ வழிபாட்டை மேற்கொள்ளும் நிலையில் இருப்பார்கள், சிலர் அருவ வழிபாட்டை மேற்கொள்ளும் நிலையில் இருப்பார்கள் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அது அவர்களுடைய பக்குவ நிலையையும் பழைய பிறப்புகளையும் பொறுத்தது. இந்த உடலில் அந்த மூன்று நிலைகளையும் நாங்கள் காணலாம். இது சிவ தத்துவம், சிவயோகம். அதிலிருந்து நாங்கள் கிரியா யோகத்திற்குள் வருவோமாக இருந்தால், இந்த பாபாஜியின் கிரியா யோகம் இந்த பிறப்பில் எங்களுடைய உடலுக்கு கிடைத்ததாயினும் இந்த உடலுடன் இருந்து இந்த பாபாஜியின் கிரியா யோகம் இதுதான் முதல் முறையாக அந்த ஆன்மாக்கு கிடைத்திருந்தால், அந்த ஆன்மா இந்த கிரியா யோகத்தில் இந்த மூன்று வழிபாட்டு முறையையும் நிச்சயமாக சந்திக்கும். உருவ வழிபாட்டையும் சந்திக்கும், அருவுருவ வழிபாட்டையும் சந்திக்கும், அருவ வழிபாட்டையும் சந்திக்கும் என்பதில் ஒரு விதமான ஐயமும் அல்ல. ஆகவே நாங்கள் ஒரு குழுவாக இருந்து பாபாஜியின் குழந்தைகளாக இந்த உடலில் கிரியா யோக சாதகர்கள் என்ற போர்வையில், சிரியா யோக சாதகர்கள் என்ற கூட்டத்தில் வளர்ந்து வருகின்றோம். ஒவ்வொருவருடைய பக்குவ நிலைகளும் ஒவ்வொருவருடைய ஆன்மீக நிலைகளும் வேறு. அதை சாதகர்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவேதான் எங்களுடைய சங்க அமைப்பில் இந்த மூன்று நிலைகளும் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது உருவ வழிபாடுகளும் உண்டு, அருவுருவமான வழிபாடுகளும் உண்டு, அருவ வழிபாடுகளும் உண்டு. ஏனென்றால் பாபாஜி சொல்கின்றார், வாய்ஸ்அப் பாபாஜியில், வேதாந்தத்தில் இருந்துதான் சித்தாந்தத்துக்கு வர வேண்டும் என்று அதை நாசுக்காக சொல்லிவிட்டார். நான் என்னத்தை இப்போது சொன்னேனோ விளக்கமாக. அதாவது கோயில் வழிபாடு சைவ சித்தாந்த வழிபாடுகளில் இருந்து தான் யோகத்துக்கு வர முடியும் என்பது அவர் குறிப்பு தந்திருக்கின்றார். ஒரு வழியில் மாத்திரம், அதை நாங்கள் விரிவாக பார்ப்போமாக இருந்தால் இதுதான் அதற்குரிய விளக்கம். ஆகவே சிவனுடைய சொரூப நிலையிலிருந்து அவர் தடத்த நிலைக்கு வரும்போது உருவமாக, அருவுருவமாக, அருவமாக காட்சி தருகின்றார் பக்தர்களுக்கு. அவர்களுடைய வழிபாட்டிற்கு உருவமாக என்று சொன்னால் சிலை வழிபாடு, அருவுருவமாக என்று சொன்னால் லிங்க வழிபாடு, அருவமாக என்று சொன்னால் உருவமற்ற வழிபாடு. ஆகவே யோக சாதகர்களே, அது மாத்திரமல்ல, கிரியா யோகத்தில் முன்பும் பல முறை பார்த்திருக்கின்றோம். மீண்டும் ஒரு முறை இந்த இடையத்தில் அதை மீண்டும் கொண்டு வருவோம். யோகி ராமையா அவர்கள் இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற இந்த நான்கு வழிமுறைகளில், ஞானத்தை அடையும் வழிமுறைகளில் இந்த நான்கையும் 16 சதுரங்களாக போட்டு, சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம் என்று போட்டிருக்கின்றார். அதே மாதிரி நீங்கள் அங்கால் சென்று பார்ப்பீர்களாக இருந்தால் யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம். அந்த நிலையில் நாங்கள் போய்கொண்டிருக்கும் போது நாங்கள் என்றால் இந்த கிரியா யோகா மார்க்கம். இந்த நான்கு நிலைகளிலும் உருவ வழிபாடும் தேவை, அருவுருவ வழிபாடும் தேவை, அருவ வழிபாடும் தேவை என்பது சாதகர்களுக்கு புரிய வேண்டும். ஆகவே சிலருக்குத்தான் உருவ வழிபாடு தேவைப்படலாம், சிலருக்கு அருவுருவ வழிபாடு தேவைப்படலாம், சிலருக்கு அருவ வழிபாடு தேவைப்படலாம். அதற்கு மேலாக யோகம் தேவைப்படும். ஆகவே நாங்கள் ஒரு சாதகர் கூட்டத்தில் இருந்து கொண்டு இதை பயின்று கொண்டு போவதால், தனிப்பட்ட முறையில் பயிலாததால், இவற்றை எங்களுடைய சங்க அமைப்புகளில் அவர்கள் காணலாம். ஆகவே இது விருப்பு வெறுப்புக்காக அமைக்கப்பட்டது ஒன்று அல்ல. இது அவர்களுடைய பயிற்சி நிலைக்காக அமைக்கப்பட்டது. இதை எங்களுடைய ஆசிரியர்களும் மற்றவர்களும் முடிந்தளவு சாதகர்களுக்கு அவர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய நிலையில் வளர வேண்டும். ஆகவே இந்த மூன்று நிலையும் கிரியா யோகாத்தில் இருக்கின்றது. அந்த நிலையை அவர்கள் அறிய வேண்டும். அதற்கு எங்களுடைய தலைவர்கள், சங்கத் தலைவர்கள், தாய்மார்கள், மதர்ஸ், டீச்சர்ஸ், ஆசிரியர்கள் எல்லோரும் இந்த விளக்கத்தை பக்குவமாக சைவ சித்தாந்த அடிப்படையில் அறிந்து அவற்றை பக்குவமாக மக்களுக்கு சொல்ல வேண்டும். ஆகவே இந்த வாழ்க்கை, இந்த மாயை என்பது விருப்பு வெறுப்புகளால் ஆனது. ஆகவே மாயைக்குள் ஒருவரும் சென்று அகப்பட முடியாமல் இருக்க முடியாது. அதற்கு முடிந்தளவு எங்களுடைய சாதகர்களுக்கு நாங்கள் அந்த விளக்கங்களை கொடுக்க வேண்டும். அவர்களையும் அந்த மாயை வலையில் விழவிடாது பாதுகாக்க வேண்டும். நாங்களும் அந்த மாய வலையில் விழக்கூடாது. அதை சிந்தியுங்கள், செயல்படுங்கள் என்பது அந்த கேள்விக்குரிய பதில். கடைசியாக, பாபாஜி எங்களுடன் பயணிக்கின்றார் என்று பாபாஜியின் வாய்ஸ் ஆஃப் பாபாஜியிலும் குறிப்பு தந்திருக்கின்றது. நீங்கள் வாசித்திருக்கின்றீர்கள். அதை விட அதை நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் பலமுறை கூறியிருக்கின்றீர்கள். அதை பற்றிய இன்னும் சிறிய விளக்கம் கேட்டிருக்கின்றார் ஒரு சாதகர். அதற்கு ஒரு விளக்கம் ஒரு முறையோ இரண்டு முறை சொல்லியிருக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை வந்து சொல்கின்றேன். அதற்கு ஒரு உபமானமே இருக்கின்றது. அதை உணர்வு நிலையில்தான் அறியலாம் பாபாஜி உங்களுடன் பயணிக்கின்றார் என்பது. அதை பல சாதகர்கள், பல தாய்மார்கள் எங்களுடைய சங்கத்தில் உணர்ந்திருக்கின்றார்கள், உணர்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் அத்துடன் வாழுகின்றார்கள். அதில் ஒரு விதமான ஐயமும் இல்லை. இருப்பினும் அதற்கு ஒரு உதாரணமாக ஒரு உபமானம் ஒன்று இருக்கின்றது. அதை இன்று முன்வைப்போம். ஒரு கடற்கரையில் ஒரு சாதகர் நடந்து போகின்றார். நடந்து போகும்போது அவர் இறை உணர்வு கொண்டவர். அவர் அந்த இடத்தில் நடந்து கொண்டு போகும்போது இறைவனும் தன்னுடன் வருகின்றாரா என்று மனதில் ஒரு கேள்வி அவருக்கு எழுகின்றதாம். எழுந்தபோது அவர் குனிந்த நிலையில் நடக்கின்றார். திடீரென்று அவர் தன்னுடைய பாதங்கள் அந்த மண்ணில் பதிந்து கொண்டு போகும்போது இன்னொரு சோடி பாதமும் அதில் பதிந்து கொண்டு வருவதை கண்களால் காண்கின்றார். ஆகவே அவர் சந்தோஷப்படுகின்றார். இறைவா, நீ என்னுடன் தான் வருகின்றாய் என்பதற்கு எனக்கு இந்த கண்ணூடாக இந்த காட்சி தெரிகின்றதே என்று சந்தோஷப்பட்டாராம். நடந்து கொண்டு போகும்போது சிறியளவு தூரம் போனா பின் அந்த ரெண்டு சோடி கால்களில் ஒரு சோடி கால் அடையாளம் மாத்திரம் தெரிந்து கொண்டு வந்ததாம். அப்போ அவருக்கு ஒரு திடீரென்றொரு யோசனை. அட, இறைவன் வந்தாரே, சந்தோஷப்பட்டனே, என்னுடன் சேர்ந்து பயணிக்கின்றார் என்று திடீரென்று அவருடைய கால் அடையாளத்தை காணவில்லையே. ஒரு சோடி கால்கள் தானே வருகின்றது. அது நிச்சயமாக என்னுடைய கால்களாகத்தானே இருக்கும். அப்போ இறைவன் என்னை கைவிட்டு விட்டாரா என்று ஒரு கேள்வி. அதை இறைவனிடமே அவர் கேட்பதாக அந்த ஓமானம். என்ன இறைவா, என்னை இப்படி இடையில் கைவிட்டு விட்டியே என்று. அதற்கு இறைவன் சிரித்து கொண்டு சொன்னாராம், நீ உன்னுடைய உடல் சோர்ந்து விட்டது, அதை நீ அறியவில்லை, அது மாயை. நான் இப்போது நீ பார்க்கும் அந்த ஒரு சோடி கால் அடையாளம் என்னுடையது, நான் உன்னை தூக்கி கொண்டு நடக்கின்றேன் என்றாராம். அப்போதுதான் அந்த சாதகர் உணர்ந்தாராம், நான் என்ன பிழை விட்டு விட்டேன் இறையே, உன்னில் ஒரு பிழையை பிடித்து விட்டேனே, என்னுடைய மாயையை நான் உணரவில்லையே என்று அது அந்த கதையில் உவமான கதையில் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆன்மீகத்தில். ஆகவேதான் சாதகர்களே, எங்கள் நிலையும் அதுதான். நாங்கள் நினைக்கின்றோம் பாபாஜியுடன் நாங்கள் பயணிக்கின்றோம், பாபாஜியும் எங்களை அரவணைத்து பயணிக்கின்றார். ஆனால் இந்த மாயை காரணமாக நான் எனது என்ற மாயை காரணமாக சில இடங்களில் பாபாஜி வருகிறாரா இல்லையா என்பதில் ஒரு டவுட். ஆனால் அதற்குரிய பதில் எப்பவும் இறைவன் எங்களை கோபிப்பதல்ல. நீங்கள் சாதனை செய்யாவிட்டாலும் உங்களை தண்டிக்கப் போவதல்ல. அவர் உங்களுக்காக இந்த ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி உங்கள் மீது, தாய் குழந்தை மீது என்ன அன்பு வைத்திருக்குமோ அதே அன்பைத்தான் அவர் வைத்திருக்கின்றார். ஆகவே உங்களை எந்த நிலையிலும் கைவிட மாட்டார். ஆகவே பாபாஜி பாபாஜி பாபாஜி, சாதனை 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 என்று சொல்லி அவருடைய சாதனையை செய்யுங்கள், அவருடன் பயணியுங்கள். ஏதோ ஒரு பிறப்பில் உங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தை உங்களுக்கு உங்களுடைய பயிற்சிக்கு ஏற்ற முறையில் நீங்கள் எடுக்கப் போகின்றீர்கள். ஆகவே தொடர்ந்து பயணியுங்கள் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து உங்களை கேள்வி பதில்களுக்கு விடை காணுவதற்கு பாபாஜியின் உதவியுடன் அழைத்துச் செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓகே, இப்போது நான் இந்த சத்சங்கத்தின் சிறிய கருத்தை, கார்த்திகேயன் ஐயா நீங்கள் வந்ததிலிருந்து நீங்கள் கேட்ட சத்சங்கத்தின் ஒரு சிறிய கருத்தை மக்களுக்கு சொல்லி அதிலிருந்து கேள்வி பதில்களுக்கு நான் செல்கின்றேன். கார்த்திகேயன் ஐயா.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
நல்ல ஒரு கருத்தை கொண்டு வந்து சாதகர்களுக்கு சிறப்பான முறையில் கொடுத்தீங்க. நான் கொஞ்சம் தாமதமா வந்து கலந்துக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் கொஞ்சோண்டு கருத்து கேட்டாலும் நல்ல சிறப்பான ஒரு கருத்து ஊமானங்கள்லாம் பாபாஜி நம்ம கூட எப்படி பயணிக்கிறார் என்ற ஒரு விஷயத்த ரொம்ப ஒரு சிறப்பான முறையில கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அதே போல சாதகர்களும் அந்த உணர்வு நிலையில வரக்குள்ள அதையும் அவங்க அனுபவிப்பாங்க, அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அனுபவிச்சவங்க தான் இதை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தையை தான் நீங்க எடுத்து இது சொற்பொழிவுல சொல்றீங்க, சத்சங்கத்துல சொல்றீங்க. அதை நம்ம அனுபவிச்சாதான் தெரியும். இது அனுபவிச்சவங்க மாணிக்க வாசகர், பாபாஜி, ஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு, சுந்தரமூர்த்தி நாயனார், இப்படிலாம் வந்து சில பேர் பக்தியில அனுபவிச்சிருக்காங்க, சில பேர் ஞானத்துல அனுபவிச்சிருக்காங்க, சில பேர் யோகத்துல அனுபவிச்சிருக்காங்க. பாபாஜி நமக்கு யோகத்துல அனுபவிச்சுதான் இவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காரு. அந்த வகையில நாமளும் அனுபவிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய இந்த சக்சங்க கேட்கக்குள்ள நமக்கு அந்த உணர்வுகள் தெரியுது. அந்த வகையில நம்ம நல்ல பயிற்சிகளை செய்து அந்த உணர்வு நிலையை பெறுவோமாக. பாபாஜி அதுக்கு நமக்கு நிறைய உதவிகளை செஞ்சுக்கிட்டு வர்றாரு, செய்வாரு, அதை நம்ம உணர்வோம். அந்த வகையில இந்த சத்சங்கம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.